தொழில் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ்நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் மோனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய குரல் விருந்தோம்பல் அதிகாரத்திலிருந்து. விருந்தினருக்கே முதலிடமாம், மிஞ்சியதே வீட்டுக்கென்போன், விதையை கூட நிலத்திற்கன்றி விருந்திற்கே சேர்க்கடித்து அளிப்பான். விருந்து பறந்தவன் மனன் என்று தெளிந்து சொல்வதும் திருக்குறள் தானே. வித்தும் இடல் வேண்டும் கொல்லா விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம். விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, ஒரு புதிய பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைவோமா? அவரும் தமிழ் கனவு என்று அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இந்து நாளிதழ் வெளியிட்ட ஒரு கட்டுரை ஒன்றினை இப்பொழுது பார்ப்போமா. அண்ணாவின் பேச்சு பாணியானது திராவிட இயக்க பேச்சு கலாச்சாரம் என்ற ஒன்றையே தமிழ்நாட்டில் உருவாக்கியது. அடுக்குமொழியும் சொல்லணியும் மிகுந்த அந்த அலங்கார மொழியே பிற்பாடு உள்ளடக்கம் இல்லாமல் பலராலும் பிரயோகிக்கப்பட்டது, விமர்சிக்கப்படலாயிற்று. மக்கள் மொழியில் நேரடியாக பேசியவர் பெரியார். ஆனால் எளிமையான அண்ணா ஏன் அலங்காரமான மொழியை தேர்ந்தெடுத்தார்? தமிழர்களை தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் விடுவிக்க தமிழையே ஒரு ஆயுதமாக்கினார் அண்ணா. தமிழின் செழிப்பை உணர்ந்த அதை ஆபரணமாக கையாள்வதை ஓர் உத்தியாக்கினார். பெரும் பணக்காரர்களும் ஆதிக்க சாதியினரும் ஆங்கிலம் குலைச்சி வந்த அரசியல் மேடைகளில் ஒரு சாமானியன் அண்ணாவின் புதிய நடையை பின்பற்றி தமிழில் பேசியது அது கவனிக்கப்படலாயிற்று. அதுவே பிற்பாடு திராவிட இயக்கபாணி பேச்சு என்றாயிற்று. இந்து மகாசபையின் தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பெரியாரை சந்திக்க திருச்சிக்கு வந்திருந்தார். உடனிருந்தவர்களை முகர்ஜிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் பெரியாரின் நண்பரும் அப்பொழுது இந்து மகாசபையின் தமிழ்நாட்டு தலைவருமாக இருந்த திரு வரதராஜலு நாயுடு அவர்கள். அண்ணாவை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார், இவர்தான் திரு அண்ணாதுரை, இயக்கத்தின் மூளை. சுற்றியிருந்தோர் திருக்கிட்டனர். பெரியார் எப்படி எதிர்வினை ஆற்றுவாரோ என்று பெரியாரோ புன்னகைத்து ஆமோதித்துக் கொண்டிருந்தார். திராவிடர் கழகத்தில் அண்ணா எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தார் என்பது பெரியார் அவருக்கு அளித்திருந்த இடத்தையும் காட்டுவது இது. தன்னுடைய பத்திரிகையில் பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே அண்ணா சொந்தமாக திராவிட நாடு பத்திரிகை நடத்த அனுமதி அளித்ததோடு அதற்கு அடையாளமாக சிறு தொகையும் அளித்தார் பெரியார். அண்ணாவின் அக்கிருதியை முழுமையாக அவர் உணர்ந்திருந்தார். காந்தியார் கதரை கையில் எடுத்த பொழுது அண்ணா கைத்தறியை கையில் எடுத்தார். 1952 டிசம்பரில் கூடிய தஞ்சை மாண பொதுக்குழுவில் கைத்தறி ஆதரவு நாளாக ஜனவரி 1 கொண்டாடும்படி தென்னாட்டு மக்களை கேட்டுக்கொண்டார். அந்த மாநாட்டில் நிறைவேறிய தீர்மானங்களிலேயே பெரிய தீர்மானம் இதுதான் என்று சொல்லலாம். அண்ணா ஊர் ஊராக சென்று கைத்தறி ஆடைகளை விற்றார். கழகத்தோழர்களோடு அதை ஈடுபாட்டோடு செய்தார். சிதம்பரம் ஜெயராமன், நாகூர் அனிஃபா, நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி ஆகியோர் ஊர் ஊராக போய் பாடல் பாடினார்கள். இதற்காக உடுமலை நாராயண கவி செந்தமிழ் நாட்டு கைத்தறி வேட்டிகள் சேலைகள் வாங்குவீர்கள் என்ற பாடலை திமுகவிற்காக எழுதி கொடுத்தார். திருச்சியில் வீதி வீதியாக சென்று அண்ணாவே கைத்தறி ஆடைகளை விற்றார். இது பற்றி திராவிட நாடு இதழில் நீண்ட தலையங்கம் எழுதியும் மக்களை அந்நிய ஆடை பயன்பாட்டிலிருந்து கைத்தறி பக்கம் திருப்பினார் அண்ணா. நேர்களே, இது அறிஞர் அண்ணாவை பற்றி மாபெரும் தமிழ் கனவு என்ற நூலிலிருந்து ஒரு சிறு பகுதி.
கொஞ்சம் கேராகுது அவ கேரா சிரிக்கையு மன நூறா நொறுங்குது. ஐயோ பார்க்காத என்ன தாக்காத இதயம் வீக்காக உனக்காக வாழ என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத விக்கிற பிணக்காரு ரோடு மேல போகுது பாரதம் சேர்ந்து நாம போனா சமஜோரு ஏரியால கேட்டு பாரு என்ன மிஞ்ச ஆள் யாரு நீ ஓகே சொன்னா லைஃபே தார் மாறி ஒயிட்டாதா பிரைட்டாதா இருக்கும் பாலு அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் அடியது போல் நான் எடமாட்டேங்கண்ணு என்ன பார்க்காத மக்கள் என்ன ஆக்காத கொண்டு இருக்குது பார்வையில் ஒன்னு விட்டுட்டு போனா தப்பையில் அழகுல மிஞ்ச யாரு நடுவுல அந்த ஈகோ மட்டும் நமக்குள்ள வேணாண்டி மியூசிக்கல் எல்லாம் போரு நான் கம்போஸ் பண்றேன் பாரு மோட டியூன் போட்டு பாட போறேன் பாய ஒன்னா சேர்ந்து போவோம் ஒரு டேட்டிங் மீட்டிங் பாய கொஞ்சம் கோணைய வச்சு செல்ஃபி எடுக்கட்டா கண்ணில காதல் தாய ஒரு முத்தம் ஒண்ணு ஓகே தானியும் சொன்ன ஹஸ்பண்ட் ஆகட்டா
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788 ஷீபா 021-678-778 வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
Mortgage Masters. வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும் குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும் மார்கேஜ் மாஸ்டர்ஸ். 23 வருட அனுபவம். இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட். தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
பாதையில தாவி ஓடுறான், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறான். சந்தனமா
மால அல்லது மால வாசம் ஏறுது எக்கிரி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கரால சொக்குது பூத்த சாமந்தினியே விரியில சேர்த்த பூங்கொத்து பூங்குயில தேடி வாடு பலமுற நீயும் பார்க்காம போன இரும்புக்கு மேல
நேர்களே, அந்த விளம்பர இடைவெளிக்கு முன்பு நாம் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய ஒரு கட்டுரையினை பார்த்தோம். அடுத்து இந்திய ஆளுமைகளில் ஒன்றான அசீம் பிரேம்ஜி அவர்களை பற்றி இப்பொழுது பார்ப்போமா? இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களில் ஒன்றான விப்ரோவின் தலைவராகவும் இந்தியாவின் மிக பெரும் பணக்காரர்களுள் ஒருவராகவும் அறியப்பட்ட அசீம் பிரேம்ஜி தயால குணத்தினாலேயே தன்னை நினைவு கூறும்படி வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டவர். இந்தியாவின் பில்கேட்ஸ் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு பணபலமும் சாதனைகளும் மட்டுமே காரணமல்ல, சமூக பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் கொடுத்தான். 2013 தனது சொத்தில் பாதியை சமூகத்துக்கு கொடுப்பதாக உறுதியளித்ததோடு அந்த வருடம் 8,000 கோடியை தந்தார். அடுத்த வருடம் 12,000 கோடியையும் 2015 25,000 கோடி என்று, அதாவது கடந்த மார்ச் மாதம் வரை விப்ரோ பங்கிலிருந்து 34% 52,000 கோடியை கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இவர் சமூகத்திற்கு பங்களித்தது 1.4 லட்சம் கோடி. பிற இந்திய பணக்காரர்களை காட்டிலும் பன்மடங்கு அதிகம் இது. வெறுமனே பணத்தை மட்டும் வாரி கொடுப்பதோடு தலைமை தன்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடியவர் அல்ல. தொடக்க கல்வி, கற்பித்தலின் தரத்தை மேம்படுத்துவது என மிக ஆழமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பிரிவினைக்கு முன்பாக ஜூலை 24 1945 கராச்சியில் பிறந்த அசீம் பிரேம்ஜி பாரம்பரியமான வணிக பின்புலமுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை முகமது அசீம் பிரேம்ஜி பர்மாவின் அரிசி மன்னர் என்று அழைக்கப்பட்டார். அந்த இடத்திலிருந்து ஐடி நிறுவனத்தின் பேரரசர் என்று அழைக்கப்படும் உயரத்திற்கு தன்னை எடுத்துச் சென்றிருக்கிறார் அசீம் பிரேம்ஜி. தந்தையின் திடீர் மறைவுக்கு பிறகு வணிகத்தை பார்த்துக் கொள்வதற்காக வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திலிருந்து அசீம் பிரேம்ஜி வெளியேறிய பொழுது அவருடைய வயது 21. இந்தியாவின் உள்நாட்டு வர்த்தகமெல்லாம் ஒழுப்படும் நோக்கத்தில் 77 வெளிநாட்டு நிறுவனங்களை எல்லாம் இந்தியாவிலிருந்து வெளியேற அரசு முடிவெடுத்தது. ஐபிஎம் போன்ற நிறுவனங்கள் உருவாகும் வெற்றிடத்தை கண்டு அசீம் பிரேம்ஜி அதை தன் திறமையால் நிரப்ப முயன்றார். அதுவரை சம்பாதித்து வைத்திருந்த பெரும் தொகையை கம்ப்யூட்டரில் முதலீடு செய்தார். வெஸ்டர்ன் இந்தியன் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் என்கின்ற கம்பெனிதான் பின்னாளில் விப்ரோ என்று உருவானது. நேர்களே, நாம் இந்தியாவினுடைய பெரும் ஆளுமைகளில் ஒன்றான அசீம் பிரேம்ஜி அவர்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியன் வெஸ்டர்ன் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் என்கின்ற கம்பெனி விப்ரோவினை ஒரு சிறந்த ஐடி நிறுவனமாக உருவாக்கிய ஆளுமை இவர். அதாவது இந்த Y2K பிரச்சனை வந்த பொழுது நிறைய நிறுவனங்கள் அந்த இந்தியா அதாவது அந்த துறையை விட்டு வெளியேறிய பொழுது இவர் தனித்து நின்று அதனை வென்று காட்டினார். Y2K நெருக்கடி முடிவுக்கு வந்த பிறகு வேறு சில நிறுவனங்கள் கூட விப்ரோவுடன் கைகோர்த்துக் கொள்ளும் அளவிற்கு அவருடைய அணுகுமுறை இருந்தது. அசீம் பிரேம்ஜியின் சாதனைகளும் அவர் வாங்கிய விருதுகளும் ஏராளம். ஆனால் வணிக கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் அவர் இப்பொழுதும் உயர்ந்து நிற்கிறார். வணிக வரலாற்றில் அசீம் பிரேம்ஜி இடம் தனித்துவமாக மிளர்கிறது. ஒரு பணக்காரர் தனக்கு கிடைக்கும் அதிகாரத்தை சமூகத்திற்கு தர வேண்டும், எல்லா பொறுப்புகளையும் அரசின் மீது சுமத்தக்கூடாது என்று சொல்லும் பிரேம்ஜி பெரு நிறுவனங்களின் சமூக பங்களிப்பை ஓரளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பல தருணங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். மனிதநேயத்தை யாரும் வற்புறுத்த முடியாது, அது இயல்பிலிருந்தே வர வேண்டும், அப்படி வரும்பொழுது அது ஆத்ம திருப்தியை தரும் என்கின்றார் பிரேம்ஜி. மனிதநேயம் மட்டுமல்ல, சக ஊழியர்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விதம், வெளிப்படைத்தன்மை, நிறுவன நிர்வாகிப்பு, அதிகார படிநிலைகளில் ஏற்றத்தாழ்வை தகர்த்தது என எல்லாவற்றிலும் முன்னுதாரணமாக வணிக கலாச்சார மாதிரியை உருவாக்கினார். தன் அன்றாடத்தையும் கூட எளிமையாக வைத்துக் கொண்டார். விமானம் என்றால் சாதாரண வகுப்பில் பயணிப்பது, சாதாரண காரை பயன்படுத்துவது, பயணங்களில் பொழுது நிறுவனத்தின் விருந்தினர் மாளிகையிலேயே தங்குவது என எங்கும் எளிமை. எனது ஊழியர்களுக்கு இது போதும் என்றால் எனக்கும் இது போதும் என்கின்றார் பிரேம்ஜி. தன்னுடைய விப்ரோ தலைமை பதவியிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்திருக்கிறார். அடுத்த மாதம் வருகின்ற ஜூலை மாதம் 75வது பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு ஓய்வு பெறப்போகிறார் அசீம் பிரேம்ஜி. எனக்கு இது ரொம்பவும் நீண்ட திருப்திகரமாக தரக்கூடிய பயணம். எனது எதிர்காலத்தை சமூக பணிகளுக்கு இன்னும் அர்ப்பணிப்போடு செலவிட விரும்புகிறேன் என்று சொல்கிறார் இவர்.
பேசி பாரு அட்ட நிமிஷம் இருக்க தோசடா கலக்கலே மிஸ்டர் லோகலே எங்க ஒட்டுமொத்த ஏரியாவும் எங்களோட கெஸ்டா சொந்த வந்தோம் ரெண்டாவது நட்பு தானே பஸ்டா கலக்கலே மிஸ்டர் லோகலே கலக்கலே மிஸ்டர் லோகலே. இஷ்டப்படி உழைப்பான், கஷ்டம் வந்தா சிரிப்பான், புத்தி மோதி மேல ஏறி உச்சத்துக்கே பறப்பான். அப்ப காசை நம்ப மாட்டோம், சொந்த உழைப்புல வருவோம் மேல. பெற்ற காரும் பெருசு இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதுவும் மேல. கட்டியே கட்டியே கரண்ட்
சந்தோஷம் கலந்து போகல கவலை இல்ல எல்லை கொள்ள என்ன தடை இங்க வந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு குறையாது மனசுக்குள்ள
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தமிழகத்தின் ஆளுமை அறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் இந்தியாவினுடைய ஆளுமை அசீம் பிரேம்ஜி பற்றியும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல பல தகவல்களுடன் பாடல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.
திரும்புது யாரு புதிராச்சே.